அநேக
வருடங்களுக்கு முன்பு போரோவோ கேனியன் வாயிலின் அருகே உள்ள பல்கலைக்கழக அவென்யூ வழியாக காரை ஓட்டிக்கொண்டு போயிருந்தேன். எனக்கு முன்னால் போக்குவரத்து மெதுவாக ஸ்தம்பிக்கப்பட்டேன். முனையில் போலீஸ் வாகனங்கள் தங்கள் விளக்குகளை மின்னிட கண்டேன். அநேக நேரம் அங்கு இருக்க வேண்டுமோ என்று நான் நினைத்து கோபப்பட்டேன். இந்த எல்லா குழப்பத்திற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்பதை அறிய நானும் ஆவலுடன் இருந்தேன். புரோவோகேனியனுக்கு செல்லும் வாயில் கிழக்கு பக்கம் ஒட்டிய முகப்பு பாறையை நான் பார்த்தபோது சில மனிதர்கள் ஏறிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் அவர்களை தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் என்று நினைத்து கொண்டேன். எதற்காக அவர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள்? கடைசியில் அதை நான் பார்த்தேன். எப்படியோ ஒரு பெண்ணாடு, காணாமற் போன ஒரு ஆடு பாறை முகப்பின் மீது 25 அடி உயரத்திற்கு ஏறி அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். வேறு எதுவும் நான் செய்ய இயலாததால் காணாமற் போன பெண்ணாடு நின்று கொண்டிருந்த பாறை முகப்பில் அது சென்ற வழியை நோக்கினேன். அது எப்படி எங்கே சென்றது என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. ஆயினும் அது எங்கே இருந்தது, எனக்கு முன்னால் உள்ள அத்தனை சலசலப்புகளை அதை மீட்பதிலேயே குறியாக இருந்தது. நான் அங்கிருந்து ஓட்டிக்கொண்டு போக ஆரம்பித்த போது ஒரு கவலை என்னை வாட்டியது. தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் நிச்சயமாக நல்லெண்ணத்தில் இருந்தாலும் அவர்களை அந்த பெண்ணாடு எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? அவர்கள் அதை எப்படி சாந்தப்படுத்தவும் அதை மீட்பார்கள் என்று யோசித்தேன். அவர்களின் திட்டத்தை பற்றி எதுவும் அறியாதவனாய், ஆனால் எவ்வாறு விலங்கினங்கள் நீரால் விரட்டப்படும் போது எவ்வாறு மிரண்டு போகும் என்பதை பற்றி கொஞ்சம் அறிந்திருந்தேன். பிறகு நான் வியந்ததாவது, மெய்ப்பெண் எங்கே? நிச்சயமாக எதற்கு செய்கை செய்யாமலே அந்த பெண்ணாட்டை நெருங்கி சிறந்த வாய்ப்பை பெற்றிருப்பான். மெய்ப்பினின் அமைதியான குரலுக்கு உதவும் கைகள் அந்த தருணத்தில் தேவைப்பட்டது. ஆனால் அவன் அங்கு இல்லை. சபையின் அங்கத்தினர்களாய் சில சமயங்களில் நாம் தேவைப்படும் போது இந்த மெய்ப்பனாய் போல காணப்படுகிறோம். புதியதாக அழைக்கப்பட்ட ஊழியர் தலைவர்களுக்கு 2800 புதிய ஊழியர் தலைவர்களுக்கு மாநாட்டில் தலைவர் மான்சன் கூறினார், அங்கத்தினர்களின் சுவேஷ அறிவித்தலின் பயிற்சி திட்டத்திற்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை. சுவேஷத்தை பற்றிய சிறுகையோடுகளை கெடுப்பது இதற்கு ஈடாகாது. இதை புரிந்து கொள்ளதோடு பார்க்கும்போது ஊழியக்கார அங்கத்தினர்களாகிய நீங்கள் நானும் மெய்ப்பாளராக இருக்கிறோம். தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர்களை போல முழுநேர ஊழியர்கள் தனியாக செய்ய முடியவிட்டாலும் அவர்களால் முடிந்த செய்கிறார்கள். நிச்சயமாக முழுநேர ஊழியர்கள் அவர்களால் முடிந்த மட்டும் தொடர்ந்து செய்தார்களால், ஆனால் நீங்கள் நானும் மன விருப்பத்தோடு நியாயப்படி நம்முடைய தான மற்றும் நமக்கு பொருத்தமான தனிப்பட்ட முறையில் நாம் அறிந்து காணாமற் போன மற்றும் மீட்க வேண்டியவர்களுக்கான பணியை செய்வது சிறந்ததாக இருக்கலாம். கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் 88 81 வசனத்தில் நாம் படிக்கிறோம், எச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அயலானை எச்சரிக்க வேண்டும். கிளை ஊழியங்களின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஊக்குவிப்பதற்காக சபையின் அநேக பணியங்களுக்கு பயணம் செய்யும் சில ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தேன். இது வெகு மதிப்பு உடையது. அவைக்குரிய அனுபவமாக இருந்தது. உலகத்தில் எஞ்சிய பகுதிகளில் இந்த சதவீதமானது நிச்சயம் அதிகமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். சபை அங்கத்தின இல்லாதவர்கள் சபையின் விசுவாசமுள்ள அங்கத்தினருடன் அதிகமான நேரத்தோடு இடைப்படும் போதே அல்லது சபை நம்பிக்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து துல்லியமான தகவல்களை வெளிப்படையாய் தீர்க்க முயலும் போதே அவர்களின் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடியவைகளாக இருக்கின்றன என அதே ஆய்வு கூறுகிறது. உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்யும் 50,000 அதிகமான முழுநேர ஊழியக்காரர்கள் சபை பெற்றுள்ளது. சபை வரலாற்றில் என்றென்றும் பெற்றிராத என்னுடைய சுவேஷத்தை பிரசங்கம் அவர்களுக்கு உதவுவதோடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தில் சிறந்த கற்பி பாவர்களாக மாற்றுகிறது. அந்நியர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் என காத்திருக்கும் போது சபை வளருவதற்கான பொன்னான வாய்ப்பை நாம் இழக்கிறோம். ரட்சிப்பின் திட்டம் அளிக்கும் பதிலை தேடுபவர்களுக்கு சுவேஷத்தில் ஒளியை நாம் மிக வாஞ்சியுடன் கொண்டு வருவ வேண்டும். அநேகர் தங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படுகின்றனர். உலகத்தின் பொருளாதார மாற்றத்தினால் சிலர் பாதுகாப்பை தேடுகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து நம்மோடு சேர்ந்து கிறிஸ்துவின் சுவேஷத்தை தழுபவர்களோடு அவர்களை இணைப்பது நமது சாக்கியமாகும். கர்த்தரின் சுவேஷ பூமியில் உள்ளது. அது அவர்களுடைய வாழ்வை இங்கேயும் வரப்போகிற நித்தியத்திலும் ஆசீர்வதிக்கிறது. கர்த்தராகிய ரட்சிப்கரின் பாவ நிவர்த்தியில் சுவேஷமானது மத்தியஸ்தமாக இருக்கிறது. பாவ நிவர்த்தியானது பாவங்களை துப்புர கழுவும் வல்லமையையும் குணப்படுத்திய நித்திய வாழ்வை அளிப்பதுமாக இருக்கிறது. பாவ நிவர்த்திக்குரிய விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் உடன்படிக்கைகளின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம், மனந்திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தவாயினவரை பெற்றுக்கொள்ளுதல், நித்தியத்திற்கு நிலைத்திருந்தல் ஆகிய சுவேஷ நியமங்களை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும். உலகத்திற்கான நம்முடைய ஊழியத்தின் மகத்தான செய்தியாக எல்லா மனித குலமும் மீட்கப்படவும் நல்ல மெய்ப்பானாகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் சேர்ந்திடவும் அழைப்பு விடுக்குதாகும். மஸ்தாபிகிதம் ஞானஸ்தானம் நாம்
just as he's done anciently. We also know that his gospel is administered with the
பிதாவானவர் அவருடைய தீர்க்கதரிசிகளிடம் அவர் முற்காலத்தில் பேசிய போலவே இன்றும் பேசுகிறார் என்பதை நான் அறிவோம். அவருடைய சுவேஷமானது மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரியத்துவத்தினால் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை அறிவோம். அந்த ஒரு செய்தியும் இன்று பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யாவருக்கும் அப்படிப்பட்ட நித்திய முக்கியத்துவத்தை தருவதில்லை. நாம் எல்லோரும் இச்செய்தியை மற்றவர்களுக்கு வல்லமையோடு அறிவுறுத்தலோடும் கற்பிக்க வேண்டும். பரிசுத்தவானவரின் மெல்லிய சத்தமானது நமது மூலமாக மறுஸ்தாபித்தத்தின் அற்புதத்தை குறித்து சாட்சி பகிர்ந்து, ஆனால் முதலில் நாம் அவசியம் நமது வாயை திறந்து சாட்சி அளிக்க வேண்டும்.
Teaches us to open our mouths. Verse 7 leaves no doubt in anyone's mind who's memorized section 4 of the Doctrine and Covenants.
பின்பு நமது வாயை திறக்கும்படியாக மூன்று கட்டளைகள் வருகின்றன. உங்கள் வாய்களை திறவுங்கள், அப்பொழுது அவைகளை நிரப்பப்படும். நீங்கள் எருசலேமிலிருந்து பயணமாக பழைய நெப்பியை போல மாறுவீர்கள். இதே உங்கள் வாயை திறந்து பேசாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் அறிக்கட்டளைகளுடன் சுமைகளோடு இருந்தாலும் இதே நான் உங்களோடு இருக்கிறேன். இதோ உங்கள் வாயை அவைகள் நிரம்பப்படும்படியாக திறவுங்கள், மனந்திரும்புங்கள், மன்னித்திரு நமது வாயை மூன்று முறை திறக்க வேண்டியிருந்ததால் நாம் ஒவ்வொருவரும் என்ன சொல்லுவோம் நானாக இருந்தால் நான் ஒரு ஆலோசனையை அளிக்க விரும்புகிறேன். முதலாவதாகவும் முக்கியமாகவும் இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது பாவநிவர்த்தியில் நமது விசுவாசத்தை இருக்கிறது நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். அவரின் மீட்பின் செயலானது எல்லா மனித குலத்தையும் நித்திய கோடையாலும் மனிதர்கள் சாத்தியத்துடன் அனுபவிக்கக்கூடிய பிதாவின் மிகப்பெரிய கோடையாகிய நித்திய ஜீவன் கோடையாலும் ஆசீர்வதிக்கிறது. இரண்டாம் முறை நாம் வாயை திறக்கும் போது நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளில் முதல் தரிசனத்தை பற்றி கதையை, அதாவது ஏறக்குறைய பதினைந்து வயது சிறுவன் மரங்களிடந்தே தோப்புக்கு சென்று சிரத்தை மற்றும் தாழ்மையான ஜபத்தை ஏறெடுத்ததால் பரலோக அவனுக்கு திறக்கப்பட்டதை அவன் கண்டதை குறித்து நமது ஞானத்தை கூற வேண்டும். மூன்றாவது முறை நாம் நம்முடைய வாயை திறக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடான மார்மன் புத்தகத்தை பற்றி கூற வேண்டும். மார்மன் புத்தகம் உண்மையானதாக இருந்தால் அங்கே மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரியத்துவம் இருக்கும். மார்மன் புத்தகம் உண்மையாக இருந்தால் பின்பு ஆசாரியத்துவ வல்லமையால் ஜோசப் ஸ்மித் இயேசு கிறிஸ்துவின் சபையை மறுஸ்தாபிக்கப்பட்டார். தற்சமயம் நான் வரும் மார்மன் புத்தக படிப்பிலிருந்து ஆல்மா புத்தகத்தை இப்பொழுதுதான் நிறைவு செய்தேன். அவன் சொன்னான், அநேக ஆடுகள் இருந்தும் அவைகளை கவனிக்காமல் ஓநாய்கள் பிரவேசித்து தன் மந்தையை பட்சித்து விடும் போடும் மட்டும் இருக்கிற மெய்ப்பெண் உலகில் உண்டா? இதோ தன் மந்தையினுள் ஓனாய் இருந்தால் அதை துரத்தாமல் இருப்பானா? முடியுமனால் இறுதியில் அவன் கொன்று போடுவானே.
If you hearken unto his voice, he will bring you into his fold, and ye are his sheep.
நீங்கள் அவருடைய ஆடுகளாயிருப்பீர்கள். நீங்கள் நிர்மூலமாகாதபடி தங்களுக்குள்ளே பட்சிக்கிற ஓநாய்களை பிரவேசிக்க வைக்க மாட்டார். இரட்சகர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நான் அனைவரும் அவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளோம். புரோவோ கேனியன் செல்லும் வாயில் பக்கம் அமைந்துள்ள பாறை முகப்பின் பதி மீதி இருந்த பெண்ணாடும் ஆல்மாவின் இந்த வார்த்தைகளுக்கு இரட்சகர் லூக்கா 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்தாலும் அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பான் என்பதை எனக்கு நினைவூட்டுகிறது. காணாமல் போனதை குறித்து உணர்வது எப்படி என்பதை யோசிப்பதும் அவிக்குரிய தகப்பனானவன் தோன்றென்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடுவதின் அர்த்தத்தை பற்றியும் யோசிப்பது நம் அனைவருக்கும் முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினரின் அனுபவம் உதவியும் தேவைப்படலாம். ஆனால் அவர்கள் ஆஜராகி உதவ தயாராகி தேவனின் பார்வையின் முன்பு விலை மதிக்க முடியாதவர்களாய் இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுடனே பக்கத்தில் ஏறுகிறார்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜனங்களுக்கு மனித ரூபத்திலே குறித்து பிரசங்கி நீங்கள் கூறி ஊழியம் கொள்ளுங்கள். என்னிடத்தில் ஒரு ஆத்மாவை கொண்டு வரும்போது என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் அவனோடு கூட உங்களது சந்தோஷமும் எவ்வளவு அதிகமாக இருக்கும். மேலும் இப்பொழுது ஒரு ஆத்மாவை என்னிடத்தில் கொண்டு வரும்போது என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் உங்களுடைய சந்தோஷமானது அதிகமாக இருக்கும் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் விவரிக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என வேதங்களும் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
ஆமென்.